ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் நடைமுறையை எளிமையாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் திரு இன்பதுரை, திரு தனபால் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் குனேரு ஹம்பி 8.5 புள்ளிகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படைகளுக்கான ஆயுத கொள்முதல் நடைமுறையை எளிமையாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் மாநாடு ஒன்றில் பேசிய அவர், ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குவதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது என்றார். பொதுத்துறை மற்றும் தனியார் துறையிடமிருந்து ஆயுதங்களை கொள்முதல் செய்யும் வகையில் கொள்முதல் நடைமுறைகளை மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நடைமுறை ஏற்கனவே கப்பல் கட்டும் தொழிலில் பின்பற்றப்பட்டு வரும் நிலையில் அண்மையில் போர் விமான கொள்முதலிலும் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்தார். பொக்ரான் உள்ளிட்ட நாட்டின் முக்கிய இடங்களில் அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்ப சோதனையை ராணுவம் மேற்கொண்டுள்ளது. பொக்ரான் மற்றும் பாபினாவில் உள்ள துப்பாக்கி சுடும் பயிற்சி தளங்கள் மற்றும் ஜோஷிமத்தில் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியில் வான் சோதனைகள் ஆக்ரா மற்றும் கோபால்பூரில் நடைபெற உள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட துல்லிய தொழில்நுட்பங்களை கொண்ட பாதுகாப்பு தளவாடங்களின் செயல்பாட்டை ஆராயும் வகையிலும் மின்னணு போர் நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் வகையிலும் இந்த பயிற்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி மங்கோலியாவின் உலான்பாட்டரில் தொடங்கியுள்ளது. நாடோடி யானை என பெயரிடப்பட்டுள்ள இந்த பயிற்சி இம்மாதம் 13 தேதி வரை நடைபெற உள்ளது. ஊடுருவல் மற்றும் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து பயிற்சி மேற்கொள்வதுடன் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் போர் உக்திகளை இருநாட்டு ராணுவமும் பரிமாறிக்கொள்ள உள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து விளக்கம் அளித்து வருகின்றனர். லண்டன் சென்றுள்ள பிஜேபி உறுப்பினர் திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு மக்கள் சபையின் தலைவர் லின்சே ஹோய்லே, இந்தோ பசிபிக் விவகாரங்களுக்கான அமைச்சர் உள்ளிட்டோரை சந்திக்க உள்ளனர். ஐக்கிய ஜனதாதள உறுப்பினர் திரு சஞ்சய்குமார் ஜா தலைமையிலான குழுவினர் தங்களது இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் சென்றுள்ளனர். இது தொடர்பாக மலேசியாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தூதுக்குழுவினர் மலேசிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்திக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் சென்றடைந்துள்ளனர். இவர்கள் அந்நாட்டு அரசின் அமைச்சர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினருடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சிவசேனா உறுப்பினர் திரு ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் லைபீரியா நாட்டின் மன்ரோவியா சென்றுள்ளனர். 2 நாட்கள் அங்கு தங்கியிருக்கும் அக்குழுவினர் லைபீரிய அதிபர், அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர், செனட் சபையின் தலைவர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்கவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் உறுப்பினர் திரு சசி தரூர் தலைமையிலான மற்றொரு குழுவினர் பிரேசில் நாட்டின் பிரேசிலியா சென்றுள்ளனர். இதுகுறித்து திரு சசி தரூர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமது குழுவினர் பயணம் மேற்கொண்ட நாடுகளில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு முழுமையான ஆதரவு தெரிவிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பிரேசில் நாட்டில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் தாம் கலந்து கொள்ளவிருப்பதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரேசில் செல்லும் வழியில் லண்டனில் இந்திய வம்சாவளியினரை சந்திக்கவிருப்பதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பாக ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுடன் சுற்றுலா தொழிலை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கவிருப்பதாகவும் திரு ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
ஆபரேஷன் சிந்தூர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. 9 தீவிரவாத முகாம்கள் அழிப்பு. 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு. எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு. மத்திய அரசின் உறுதிப்பாடு, பாதுகாப்பு படைகளின் செயல்திறன். ஆபரேஷன் சிந்தூர், இது வெற்றி திலகம். முப்படைகளின் வலிமையை போற்றுவோம், வணங்குவோம்.
தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு தமிழகத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து வருவதாக கூறினார். மாநிலத்தில் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் வழக்கறிஞர் திரு இன்பதுரை மற்றும் அக்கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் திரு தனபால் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி, அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்படும் என்றார். தேமுதிக அஇஅதிமுக கூட்டணியில் தொடரும் என்றும் திரு கே பி முனுசாமி தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் அடுத்த 3 நாட்களுக்கு இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, கர்நாடகா, மாஹே மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 8000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு நீரின் அளவு வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழையின் அளவு குறைந்து குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு தணிந்துள்ளதால் 7 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் அதிகரித்திருப்பதை அடுத்து தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி முதல் போக பாசனத்திற்காக அணையிலிருந்து தண்ணீர் திறக்க பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே துவங்கியதால் முல்லைப் பெரியாறு அணைக்கான நீர்வரத்து கடந்த சில நாட்களாக அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்ததால் முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க வேண்டும் என கம்பம் பள்ளத்தாக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்ற தமிழ்நாடு நீர்வளத்துறை முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து இன்று முதல் 120 நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து வினாடிக்கு 200 கனஅடி மற்றும் குடிநீருக்காக 100 கனஅடி வீதம் என மொத்தம் 300 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டது. இதனையடுத்து இன்று தேக்கடியில் உள்ள தலைமதகு பகுதியிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் திறந்து வைத்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து 5வது ஆண்டாக முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து ஜூன் முதல் தேதியில் தண்ணீர் திறக்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நீர் திறப்பின் மூலம் மொத்தம் 14,707 ஏக்கர் வெள்ளை நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலையில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஜோஜிலா கணவாய் பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த பனிப்பொழிவு காரணமாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று சிக்கிம் மாநிலத்தில் பெய்யும் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டதால் அம்மாநிலத்தின் வடக்கு பகுதியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிக்கியுள்ளனர். இவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் மாஸ்கோவிலிருந்து கிளிமோவ் நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த ரயில் மேற்கு பிரான்ஸ் பகுதியில் சென்றபோது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததே இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் குனேரு ஹம்பி 8.5 புள்ளிகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். மற்றொரு இந்திய வீராங்கனையான வைஷாலி 6.5 புள்ளிகளுடன் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவின் 5வது சுற்று முடிவில் அர்ஜுன் எரிகேசி 4வது இடத்தில் உள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் மும்பை இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் நடைமுறையை எளிமையாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று மகாராஷ்டிரா ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் திரு இன்பதுரை திரு தனபால் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். நார்வே செஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் குனேரு ஹம்பி 8.5 புள்ளிகளுடன் முன்னிலை பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.